ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 13, இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும், பதம் 31.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. யதா பூதா பிரதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி ததா ஏவ ச விஸ்தாரம் ப்ரஹ்ம சம்பந்தயே ததஹ. யதா பூதா ப்ருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி ததா ஏவ ச விஸ்தாரம் ப்ரஹ்ம சம்பந்தயே ததஹ.
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். அறிவுள்ள மனிதன் பல்வேறு ஜட உடல்களின் பல்வேறு தோற்றங்களை காண்பதை நிறுத்தி உயிர்வாளிகள் எவ்வாறு எங்கும் பரவியுள்ளனர் என்பதை எப்போது காண்கின்றானோ அப்போது அவன் பிரம்மன் உணர்வை அடைகின்றான்.
ஓம ஜானாதிமிராந்தஸ்ய ஜானாஞ்சன சலாகய சக்ஷோருன்மிலிதம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேன். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 13, பதம் 31 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போன பதத்தில் எப்படி நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம சுகம் அடைவதாகவும் சில நேரங்களில் நாம் துக்கம் அடைவதாகவும் நினைத்து கொள்கின்றோம். ஆனால் பகவான் குறிப்பிட்டிருந்தார், இந்த சுகமும் துக்கமும், இந்த பௌதிக உலகத்தில் இருக்கின்ற சுகமும் பௌதிக உலகத்தில் இருக்கின்ற துக்கமும் எல்லாம் இந்த சரீரம்தான் செய்து கொண்டே இருக்கின்றன, ஆத்மா எதையும் செய்வதில்லை. அப்படின்னா ஆத்மா அப்படிங்கிறது இந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் அப்பாற்பட்டது, எப்பொழுதுமே ஆனந்தத்தில் இருப்பதால் இந்த சரீரம்தான் துக்கப்படுவதாகவும் சுகம் அடைவதாகவும் தெரிகிறது. ஆனால் உண்மையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆத்மா அப்படிங்கிறது சுகமும் அடைவதில்லை துக்கமும் அடைவது இல்லை. நம்ம வந்து நேற்று பார்த்தோம், பல பல பிறவிகளை எடுத்துக்கொள்கின்றோம், மனித பிறவி, பல பல பிறவிகளை எடுக்கின்றோம். எதற்காக அப்படின்னா பலவிதமான ஆசைகளுக்கு இணங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த சரீரத்தால் அந்த ஆசையை நிவர்த்தி செய்ய முடியாது. அப்போ பகவான் என்ன செய்கின்றார் அப்படின்னா அடுத்த ஒரு பிறவியை கொடுக்கின்றார். நம்மளுடைய ஆசைக்கு இணங்க எந்தெந்த ஆசை எந்தெந்த சரீரத்தில் வந்து நிறைவேறுமோ அந்தந்த சரீரத்தை வந்து நம்மளுடைய ஆசைக்கு இணங்க கர்மத்துக்கு அடிப்படையில் வந்து கொடுக்கின்றார். அதெல்லாம் நம்ம வந்து நேர்த்து பார்த்தோம். ஆனால் இது எல்லாமே வந்து ஆத்மாவுக்கு சம்பந்தப்படுத்துவதே இல்லவே இல்லை. ஆத்மா வந்து ஒரு தனி நபரை போல இருக்கின்றன. ஆனால் நம்ம இப்போ சுகம் அடைவதாகவும் துக்கம் அடைவாக நினைக்கின்றோம், ஏன் அப்படின்னா பட்டுதல்களின் காரணமாக அப்படின்னு போன பதத்தில் வந்து பார்த்தோம். பகவான் இந்த பதத்தில் கூறுகின்றார், யார் ஒருத்தர் வந்து புத்திமானாக இருக்கின்றாரோ புத்திமானாக இருக்கின்றாரோ அவர் என்னத்தை பார்ப்பார் அப்படின்னா உயிர்வாளிகள் எங்கும் பறந்துள்ளன என்பதை எப்போது காண்கின்றானோ அவனே பிரம்மன் உணர்வை அடைகின்றான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா சரீரத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த உலகத்தில் 99% மக்கள் புத்திமான் இல்லாதவர்களாக அப்படின்னு தெரிகிறது இந்த பதத்திலிருந்து. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தரை பற்றி கேட்குறோம், ஏங்க கந்தசாமி எப்படிங்க இருக்காரு அப்படின்னா அவர் பச்சை கலரில் இருக்காருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கந்தசாமி அப்படிங்கிறவர் வேற, அவர் போட்டிருக்க சட்டை அங்கேது வேற. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆ கந்தசாமி இன்றைக்கி வந்து பச்சை கலராக இருக்காருங்க, இன்றைக்கி கருப்பு கலராக இருக்காருங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் போட்டிருக்க சட்டையை பார்க்குறோம், அவரை பார்க்கறது இல்லை. அதுபோல் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், அறிவுள்ள மனிதன் பல்வேறு ஜட உலைகளின் பல்வேறு தோற்றங்களை காண்பது நிறுத்தி அப்படின்னா சில நேரத்தில் சில பேரை பார்க்குறோம் நம்ம, இவர் வந்து தேவன், இவர் வந்து ஆண், இவர் வந்து பெண், இவர் வந்து அரசன், இவர் வந்து நாய், இவர் வந்து பூனை, இவர் வந்து அலுவலகத்தில் வந்து ஒரு மேலாளர், இவர் வந்து ஒரு ஹீரோ. அதுபோல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சரீரத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சரீரத்தை எப்படி முன்னாடி கொடுத்த உதாரணத்தை போல் ஒரு மனிதரை பற்றி கேட்டோம் அப்படின்னா, அவர் பச்சை கலர் சட்டை, பச்சை கலராக இருக்காருங்க, கருப்பு கலராக இருக்காருங்க அப்படின்னா, எப்படி சரியாக இருக்காதோ அதுபோல் இந்த ஆத்மாவுக்கு சட்டை அப்படிங்கிறது இந்த சரீரம். அதனால் பகவான் குறிப்பிடுகின்றார், எப்போ ஒரு மனிதனை பார்த்து நம்ம வந்து இவர் ஆண் என்றும் பெண் என்றும் இவரை வந்து இப்படி என்றும் இவர் டாக்டர் என்றும் இவர் இன்ஜினியர் என்றும் பார்க்கின்றோமோ, அதெல்லாம் வெளிப்புற பார்வை என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அது வந்து உண்மையான பார்வை கிடையவே கிடையாது அப்படின்றார். இது எல்லாமே வந்து ஆத்மாவுக்கு ஒரு சட்டையை போல, ஆனால் வந்து அந்த நம்ம வந்து இந்த சட்டை கிடையாது உள்ளே இருக்கிற ஆத்மா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஏன் அப்படின்னா, இந்த சரீரமே அழியக்கூடியது, இந்த சரீரமே வந்து அழியக்கூடியது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம போட்டிருக்க சட்டை, அது வந்து நித்தியமாக இருக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து வந்து நம்ம வந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் அந்த சட்டை அப்படியேவா இருக்குது. அது என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் போட்டிருக்கோம் அப்புறம் அழிஞ்சு போயிடுது. அதுபோல் இந்த சரீரமும் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, அழிந்து விடுகிறது. நித்தியமானது கிடையாது, எங்கேருந்து வந்ததோ அங்கேருந்து சென்று விடுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால் இந்த படைக்கப்பட்ட இந்த ஜீவன், இந்த சரீரம் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, அழிந்து விடுகிறது. அதனால் வந்து நம்ம எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா, நம்ம ஆத்மாவை பார்க்க வேண்டும். ஒரு மனிதனை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஆத்மாவை பார்க்க வேண்டும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. நம்ம எப்போ வந்து ஒரு குருவிடம் அடிபணிந்து சேவை செய்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு வந்து ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஆத்ம ஞானம் கிடைக்கும் பொழுது அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆத்மாவை பார்க்கலாம். சரீரத்தை பார்த்து வேறுபடுத்தாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட உண்மையான சொரூபம் வந்து ஆத்மா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். பகவான் குறிப்பிடுகின்றார், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி கஸ்தினி சுனி செய்வ ஸ்வ பாக்கேஜ பண்டிதா சமதரிஷ்ண. பண்டிதன் அப்படின்னாலே எவன் ஒருவன் வந்து எல்லோரையுமே வந்து சமமாக ஆத்மாவை பார்க்கின்றானோ அவனே பண்டிதன் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதனால் நம்ம என்ன இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து இவர் ஆண் என்றும் பெண் என்றும் இவர் வந்து விலங்கினம் என்றும் பார்க்காமல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதை எப்படி வந்து நம்ம வந்து சரி இவர் வந்து ஆத்மா அப்படின்னு பார்க்க முடியுமா அப்படின்னா, பார்க்கறது மட்டும் இல்லை, பார்க்கறது அப்படின்னா செயல்படுறதும். சரிங்க, நான் வந்து இப்போ வந்து இவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, இவர் ஆத்மா அப்படின்னு நான் வந்து இப்போ பார்க்குறேங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எல்லாரையுமே வந்து ஆத்மா ஆத்மான்னு பார்க்குறேன் அப்படின்னா, பார்க்கறது மட்டும் கிடையாது, பார்த்தா அதை விட செயலும் படணும். செயல்படணும் என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்ன சொல்கிறான், மேல் ஜாதின்றான் கீழ் ஜாதின்றான். அப்போ எப்போ வந்து நம்ம ஆத்மாவை பார்க்குறோமோ அப்போ ஆத்மா வந்து மேல் ஜாதியும் கிடையாது, கீழ் ஜாதியும் கிடையாது, படித்தவனும் கிடையாது, படிக்காதவனும் கிடையாது. நம்ம பார்க்கறது மட்டும் இல்லை, பார்க்குறோம் அப்படின்னா செயல்படவும் செய்யணும். அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளை பார்க்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து படிச்சிருக்கலாம், ஒரு பெரிய பட்டப்படிப்பு படிச்சிருக்கலாம். அப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வர்றான், வீட்டுக்கு வர்ற பொழுது அப்போ படிக்காத ஒரு பாமரன் வர்றான். பாமரன் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிடுறான் அப்படின்னா, ஏன் நீ என்ன என்னமா சொல்கிறேன், நான் எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன், என்னை பார்த்து இவ்வளோ அவமானமாக பேசுகிறியா, நீ இப்படி தரக்குறைவாக பேசுகிறியா. நீ அவர் சாதாரண ஒரு நண்பன்ற எப்படி பேசுவானோ அந்த மாதிரி அவர் பேசியிருக்கலாம், ஆனால் வந்து அவருக்கு நண்பன் அப்படிங்கிறது ரொம்ப கீழ் நிலைமை. நம்ம ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கோம், என்ன நீ இவ்வளோ கேவலமாக என்ன பேசுகிற நீ அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வந்து சீர ஆரம்பிப்போம். அதுபோல் இல்லாமல் நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, ஆத்ம நிலைமையில் பார்க்குறோம் அப்படின்னா அதுபோலவே வந்து செயல்படவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படி செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னா, எப்போ நம்ம வந்து இந்த இந்திரியத்தையும் நம்மளோட ஹிருதயத்தையும் மனமும் புத்தியும் வந்து தூய்மைப்படுத்துகின்றோமோ, எப்போ பக்தி அப்படிங்கிற வந்து அமிலத்தை பயன்படுத்தி இதை வந்து எப்படி வந்து நம்ம பாத்திரத்தை கழுவோம் இல்லையா, அந்த கழுவுறதை போல் நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, பக்தி அப்படிங்கிற சோப்பை போட்டு நம்ம இந்த இந்திரியத்தை வந்து துடைக்கும் பொழுது அப்போ இதில் இருக்கின்ற அழுக்குகள் எல்லாம் நீங்கிவிடும். அப்போ எப்போ அழுக்குகள்லாம் நீங்கி விடுகிறதோ அப்போ இந்திரியம் வந்து சுத்தமாக இருக்கும். அப்போ சுத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால் வந்து உள்ளது உள்ளபடி வந்து பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்மளும் வந்து எப்போ இந்த இந்திரியங்கள் எல்லாமே சுத்தம் அடைந்து விடுகிறதோ அப்போ நம்மளும் வந்து நம்ம ஆத்மாங்கிறதையும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் எல்லோருமே ஆத்மாங்கிறதையும் பார்க்கலாம். அப்போ ஒரு முறை நம்ம ஆத்மா அப்படின்னு புரிந்துட்டோம் அப்படின்னா, ஒரு முறை எல்லாருமே வந்து ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ என்னுடைய முக்கியமான சேவை என்ன? ஜீவேர சுரூப் ஹோய் நித்தியேர கிருஷ்ணதாஸ், நான் பகவானுக்கு சேவை செய்வதே எனது நித்தியமான துண்டு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணின்றது ஆத்மா அப்படின்னா, இவர் என்னுடைய, நான் இவருக்கு தொண்டன், யாருக்கும் யாரும் தொண்டன் கிடையவே கிடையாது, நம்ம பகவானுக்கு மட்டும்தான் தொண்டன், பகவானுடைய பக்தர்களுக்கு தொண்டன். யாரெல்லாம் வந்து பகவத் பக்தி பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு தொண்டனாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு டேக்ஸ் கலெக்டர் வர்றார் அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம டேக்ஸை வந்து நம்மளோட வரி பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துடும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா, அடியார்களுக்கு யாரெல்லாம் வந்து பகவத் பக்தி பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு தொண்டனாக இருந்து அவர்களுக்கு சேவை செய்தோம் அப்படின்னா அது பகவானை சென்றடைகிறது. அதனால தான் வந்து நம்ம பகவத் பக்தி பண்ணுறவர்களுக்கு தொண்டனாக இருக்கும். அதை விட்டுட்டு இவர் அரசு தலைவருக்கு, இவருக்கு நான் தொண்டன், இவர் வந்து சினிமா பட தலைவர், அவருக்கு தொண்டன் அப்படின்னா நம்ம எங்கே போகவோம் அப்படின்னா சுகம் அடையவே முடியவே முடியாது. அது வந்து நம்மளுடைய உண்மையான சொரூபம் கிடையவே கிடையாது. இவனுக்கும் அவனுக்கும் அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து அரசன் ஆகிடுவான். இப்போ ஒரு சினிமா படத்தில் இருக்கான், அவனுக்கு தொண்டனாக இருக்கிறான், அவன் என்ன பண்ணுவான், கொடி கொடியாக சம்பாரிச்சுட்டு போயிடுவான். ஒருத்தர் வந்து அரசியலில் இருக்கார், இல்லை ஒரு சினிமா இருக்கார், அவர் கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு அவர் கால் மேலே கால் போட்டு அவரு போயிடுவார், தொண்டன் தொண்டனாகவே இருப்பான், அரசன் அரசனாகவே இருப்பான். அதுபோல் நம்ம வந்து தொண்டனாக இருக்கக்கூடாது. அதை மாற்றி பகவானுக்கும் பகவானுக்கு பக்தி செய்கின்ற பக்தர்களுக்கும் தொண்டனாக வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்கலாம். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, எவன் ஒருவன் புத்திமானாக, எவன் ஒருவன் அறிவு பெற்றிருக்கின்றானோ அவன் இந்த சரீரத்தை பார்க்காமல் உடல் முழுவதும் பரவி இருக்கின்ற ஆத்மா, உடல் முழுவ உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆத்மா எப்படி, இப்போ ஆத்மா இருக்கிறத எப்படிங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து கில்லுனா அப்படின்னா வந்து வலிக்குது, அதனால் என்ன அப்படின்னா உணர்வு இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஒரு ஆத்மா வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அவரை போய் கில்னா வலிக்குமா? வலிக்கவே வலிக்காது. இப்போ வந்து வலிக்கிறது ஏன் அப்படின்னா உணர்வு இருக்கிறது. ஆத்மா இருக்கிறதுனுடைய உணர்வு, ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து பரவி, உணர்வு என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்னா பரவி இருக்கின்றதை எவன் ஒருவன் காண்கின்றானோ அவனே உண்மையில் காண்கின்றவனாவான் அப்படின்னு வந்து பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.